بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது இந்த வாராந்திர தொடரிலே, சென்ற வாரம் நாம் பார்த்த பெரும்பாவங்களில் 34வதாக, ஒருவர் தனது குடும்பத்தில் அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அனுமதிப்பது என்ற அந்த பெரும்பாவத்தை பார்த்தோம். இது உண்மையிலேயே பல படித்தரங்களை கொண்டது. அதிலே சொல்லப்படுகின்ற விஷயம் விபச்சாரம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும், அந்த படித்தரத்தை நோக்கி செல்வதென்பது, அதற்கு முன்னர் பல படித்தரங்கள் இருக்கின்றன. அவற்றையே ஒருவர் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு குடும்பத் தலைவர் தடை செய்து கொள்ள வேண்டும், அவைகளை தடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு குடும்பத் தலைவர் என்று சொன்னால், அவர் தனது மனைவி, தனது பராமரிப்பில் உள்ள பெண் பிள்ளைகள், அதே போன்று அவருடைய சக்திக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அவருடைய சகோதரிகள், இவர்களுடைய விஷயத்தில் அவர் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய ஆடைகள் விஷயத்தில் இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு அவர்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்வதில் அவர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக அவர்களை தூண்ட வேண்டும், ஏவ வேண்டும். அதில் அலட்சியமாக இருக்கின்ற போதும் இந்த அத்தையூஸ் என்ற அந்த பயங்கரமான பாவத்தை நோக்கி அது படிப்படியாக நகரும். எனவே ஆடைகள் விஷயத்தில், தனது பராமரிப்பில் உள்ளவர்களுடைய விஷயத்தில் இஸ்லாமிய வரம்புகளை, வரையறைகளை பேணுவதற்கு கட்டளை பிறப்பிப்பது, அதே போன்று தன்னுடைய வீடு, தன்னுடைய வீடு, அந்த வீட்டை எப்படி ஆக்கிக் கொள்வது என்று சொன்னால், மஹரம் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள், திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், இவர்களோடு பழகுகின்ற போது இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வரையறைகள், வரம்புகளை பேணுவது, அதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். அதில் அலட்சியமாக இருப்பார் என்றாலும் இந்த பாவத்தை நோக்கி அது நகரும், இந்த பெரும்பாவத்தை நோக்கி நகரும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது, அதே போன்று அந்நிய பெண் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒரு அந்நியான் நுழையக்கூடாது. இப்படி பல எச்சரிக்கைகள், இவைகள் எல்லாம் இந்த பெரும்பாவத்திலிருந்து காத்துக்கொள்வதற்குரிய வழிமுறைகள். அதே போன்று தன்னுடைய வீட்டில், இன்றைய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கக்கூடிய காலத்தில், இந்த வசதிகள் பாவங்களுக்கும் அனாச்சாரங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் பயன்படுத்தப்படுமாக இருந்தாலும், அதுவும் இந்த பெரும்பாவத்தை நோக்கி நகர்த்தும். அதாவது சினிமாக்கள், அதே போன்று விரசமானவைகள், விரசமான பாடல்கள், விரசமான காட்சிகள், அதே போன்று பிள்ளைகள் வீடுகளில் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தப்படும் போது, தனியான அறைகளில் அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கும் போது அவர்கள் எதை அதில் பார்க்கிறார்கள், அதை பற்றி பெற்றோர்களுக்கு அறிவில்லாமல் இருக்கும், அதை பற்றி தெளிவில்லாமல் இருக்கும், இவைகள் கூட அந்த பாவத்தை நோக்கி நகர்த்தும். எனவே இந்த விஷயங்களில் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று ஒரு கணவன் தனது வீட்டில் தனது பராமரிப்பில் உள்ளவர்களிடம் இப்படியான அனாச்சாரங்கள் நுழைவதை தவிர்க்க வேண்டும். அதே போன்று விரசமான ஆபாசமான புத்தகங்கள் இன்று நிறைய நீங்க மாதாந்த சஞ்சிகள் எடுத்து பார்க்கின்ற போது அவைகளில் நிறைய ஆபாசங்களும் சினிமாக்கள் நிறைந்திருக்கும். அவைகள் பல வீடுகளில் சர்வசாதாரணமாக முன்னாலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். அவை இவைகளும் அசிங்கங்கள். அவை இப்படியான விஷயங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், இவைகள் நமது வீடுகள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான இந்த விஷயங்கள், அதேபோன்று மஹரமின்றி தனியாக பயணிப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பாவத்தை நோக்கி இட்டுச் செல்லும். எனவே ஒரு குடும்ப தலைவனுடைய இந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பதை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டு இன்றைய நமது தலைப்புக்கு செல்கிறோம். இன்றைய நமது தலைப்பிலே 35வதாக நாம் இன்று பார்க்க போவது, அதாவது ஹலாலாக்க கூடியவனும் அதேபோன்று ஹலாலாக்க தேடுபவரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு பெரும்பாவம். ஹலாலாக்க கூடியவர், அதேபோன்று ஹலாலாக்க தேடுபவர், இந்த இரண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அல் முஹல்லில் வல் முஹல்லல் லஹு என்று சொல்லி வரக்கூடிய இந்த வாசகம், இது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது தலாக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், தலாக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். எனவே இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், சுனன் இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் 1934வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹல்லில் வல் முஹல்லல் லஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹலாலாக்க கூடியவரையும் ஹலாலாக்க தேடுபவரையும் இந்த இரண்டு பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். சபித்தாங்கன்றா பெரும்பாவம், அப்படித்தானே? அல்லாஹுடைய ரசூல் சபித்தார்கள் என்று சொன்னால் அது சிறிய பாவம் கிடையாது. பெரும் பாவத்துக்கு தான் அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்வார்கள், சாபம் இடுவார்கள். அப்பனவே இது பெரும் பாவங்களில் வரக்கூடிய ஒன்றாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை பற்றி நாம் விளங்குவதற்கு தலாக்குடைய பின்னணியையும் கொஞ்சம் விளங்க வேண்டும். தலாக்குடைய பின்னணியையும் நாம் விளங்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி. சில நேரங்களில் வெளி உலகிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த தலாக்கு என்ன செய்வார்கள், சில நேரங்களில் விமர்சிப்பார்கள். இதை என்ன செய்வார்கள், இதை இஸ்லாம் வந்து பெண்களுடைய உரிமையை பறித்திருப்பது போன்று என்ன செய்வார்கள், ஒரு விமர்சனத்தை செய்வார்கள். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னது, ஒரு பாதுகாப்பு தான் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாம் இல்லாத ஏனைய சமுதாயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் கொல்லப்படுகின்ற அல்லது இஸ்டவ்கள் வெடித்து வீடுகளில் இளம்பெண்கள் மரணம் என்று வருகின்ற செய்திகளில் பின்னணிகள் எடுத்து பார்க்கும்போது, அந்த சமுதாயங்களில் இந்த தலாக் என்பது, இந்த விவாகரத்து என்பது சிரமமாக இருக்கின்ற காரணத்தால் அப்படியான முடிவுகளுக்கு ஆண்கள் தள்ளப்படுகின்ற செய்திகள் நிறைய வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். திருமணம் என்பது கணவன் மனைவி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் திருமணம். இந்த திருமணத்தில் அந்த ரெண்டு பேரும் இணைந்து வாழ முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படுதுன்னு சொன்னா, ஒரு மோசமான சூழல் ஏற்படுதுன்னு சொன்னா, தொடர்ந்து வாழுமாறு இஸ்லாம் சொல்லல. ஆனா இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தலாக்க வந்து இஸ்லாம் என்ன செய்யல, அதை வந்து முதலாவது தீர்வாகவோ அந்த தீர்வு தான் முதலாவது எடுக்க வேண்டும் சொல்லல. அதற்கு முன்னர் பல படித்தரங்களை இஸ்லாம் சொல்லுது. அதற்கு முன்னர் அந்த படித்தரத்துக்கு போவதற்கு முன்னால் பல நிலைகளை, பல படித்தரங்களை இஸ்லாம் சொல்லுது. அதற்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு இஸ்லாம் போவதற்கு அனுமதிக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இங்கு என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப இந்த விவாகரத்து என்பது, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏனைய சமுதாயங்கள்ல என்ன செய்வார்கள், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, அப்படித்தான் வாழ வேண்டும். சில நேரங்களில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, கணவன் இறந்து விட்டால் அந்த நிலையிலே, அந்த நெருப்புக்கிடங்களில் அந்த பெண்ணும் கருகி மரணிக்க வேண்டும் என்ற மோசமான சட்டங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். அப்ப எனவே இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இது ஒரு ஒப்பந்தம், திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். இந்த வாழ்க்கையில அவர்கள் இருவரும் நிம்மதிக்காகத்தான் திருமணம் முடிக்கப்படுது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், அவர்கள் நிம்மதி அடைவதற்காகத்தான் இந்த திருமணம் என்று குர்ஆன் போதிக்கிறது. அப்ப அந்த நிம்மதி அந்த வாழ்க்கையில கிடைக்கல என்று சொன்னா, அந்த அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் செய்து அது பலனற்று போகுது என்று சொன்னா, அதற்கு பிறகு இஸ்லாம் என்ன செய்து, விவாகரத்து என்பதை சொல்கிறது. ஏன்னா அது வந்து கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அந்த வாழ்க்கையில் அது இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஏனைய சமுதாயங்களில் பார்ப்பது போன்ற என்னது விவாகரத்து சிரமமாக்கப்படுகின்ற போது அவன் அந்த பெண்ணை கொலை செய்கின்ற அந்த மோசமான முடிவுகளுக்கெல்லாம் தள்ளப்படுகின்ற நிதர்சனமான நிலைகளை நாம் உலகிலே பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் என்பது இதில் ஒரு பெண்ணுக்கு உரிமையைத்தான் கொடுத்திருக்கிறது. அதில் மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால் இந்த உரிமையை இஸ்லாம் ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை. எப்படி ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்கின்ற போது இந்த அனுமதியை வழங்குகிறதோ அதே போன்றுதான் மனைவிக்கும், மனைவிக்கு கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால் மனைவிக்கும் அந்த உரிமை என்ன செய்கிறது இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது தலாக்குக்கு செல்லாமல் இருப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் பார்க்கின்ற போது அதன் பக்கம் செல்லக்கூடாது என்பதை தான் விரும்புகிறது. அல்லாஹு தஆலா ஆண்களை சொல்கின்ற போது அவர்கள் தான் என்னது பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை பெண்களை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் அந்த செலவுடைய விஷயங்கள் அனைத்தையும் அவர்கள் தான் கவனிக்க வேண்டும். அந்த பொறுப்பு ஆண்களை சாருகிறது, அவர்களது கடமை. இதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஒழுக்கமான பெண்கள், சாலிகான ஒழுக்கமுள்ள பெண்கள் தங்களுடைய கணவன்மாருக்கு கட்டுப்படுவார்கள். அதே போன்று அவர்கள் வீடுகளிலே இல்லாத போது மறைவான் நேரங்களில் அந்த பெண்கள் எவைகளையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ அவற்றை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அந்த பெண்கள் தவறு செய்வார்கள், கணவனுக்கு மாறு செய்வார்கள் என்பதை நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால் ஃபைதுஹுன், அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அதற்கு பிறகும் அவங்க என்னது அப்படி மானக்கேடான விஷயங்கள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய என்ன செய்ய வேண்டும், படுக்கையை விட்டு நீங்கள் அவர்களை தூரப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் தொடர்ந்தும் அந்த மானக்கேடானவற்றில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அடியுங்கள். அதற்கு அவர்கள் வழிபடுவார்கள், கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் வேறு வழிகளை தேடக்கூடாது, வேறு வழிகளை தேடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அந்த ரப்புல் ஆலமீன் மிகைத்தவனாக, அதே போன்று அவன் உயர்வானவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய மனைவி மீது ஆற்றல் பெற்றிருப்பதை விட அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்திருக்கிறான், ஆற்றல் பெற்றிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்காக அல்லாஹ் இதை சொல்கிறான். அதை தொடர்ந்து சொல்கிறான், அந்த இருவருக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் பயந்தால், ஒன்றும் சீராகதில்லை, அந்த இப்படியான தவறுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அவை இப்படியாக இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் அஞ்சினால் ஃபபஅது ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, மனைவியுடைய அந்த குடும்பத்திலிருந்து உறவுகளிலிருந்து ஒருவரை நீதிபதியாகவும் ஒருவரை நடுவராக, அதே போன்று இந்த கணவனுடைய தரப்பிலிருந்து ஒருவரை சமாதானத்துக்காக நீங்கள் ஏற்படுத்தி என்ன செய்ய வேண்டும், அவர்கள் சமாதானத்துக்குரிய உண்மையான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் உண்மையான சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தும்படி அந்த ரப்புல் ஆலமீன் செய்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக கண்காணிப்பவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறைகளை, இந்த வழிகாட்டல்களை சரியாக பேணாத காரணத்தால நிறைய குடும்பங்கள் நீங்க பிரச்சனைகளை பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரெண்டு பேர் சமாதானத்துக்காக மனைவி தரப்பிலிருந்து ஒருவர் கணவன் தரப்பிலிருந்து ஒருவர் என்று இந்த நியமிக்கப்பட்டவங்க அவங்க உண்மையான அவங்க நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், இந்த இருவரையும் எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும், இணைத்து வைக்க வேண்டும் என்று அந்த உண்மையான நோக்கம் இருக்க வேண்டும். ஆனா அவர்களுக்கு எப்படி நோக்கம் இருக்குது என்று சொன்னா இவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்குரியவங்களா அவங்க இருந்தா என்ன நடக்கும், அங்க பிரிவு தான் ஏற்பட்டுவிடும். அப்ப எனவே அதற்கு யார் பொருத்தமானவர்கள், அதற்கு உண்மையில யார் தகுதியானவர்கள், சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்க நண்பர்களை போடுவார்கள், நண்பர்கள் என்று சொன்னா அவங்களுக்கு இதை பற்றி எந்த பின்னணியும் தெரியாது, இன்னும் பிரச்சனைகள் உருவாகும். அப்ப யார் உண்மையில இவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியானவர்கள் தான் என்ன செய்யப்பட வேண்டும், நியமிக்கப்பட வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீம்ல 3721 செய்தியாக பார்க்கலாம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினதன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரழிய மின்ஹா ஆகர். அதாவது ஒரு மூமின், ஒரு மூமினான கணவன் தனது மூமினான மனைவி என்ன செய்யக்கூடாது, அந்த மனைவியோடு கோபம் கொள்ளக்கூடாது, வெறுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவரிடம் அந்த மனைவியிடம் ஒரு மோசமான ஒரு பண்பு இருக்குமாக இருந்தால் இன்னொரு நல்ல பண்பு இருக்கும், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்தி அடையுங்கள். அதாவது நூற்றுக்கு நூறு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அவர்களிடம் என்னது சில குறைபாடுகள் இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லாத சில பண்புகள் இருந்தால் உங்களுக்கு விரும்ப நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எத்தனையோ பண்புகள் இருக்கும், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் திருப்தி அடையுங்கள். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் போதிக்கிறாங்க? அப்ப இஸ்லாம் என்ன செய்யல, தலாக்க விரும்பல, இஸ்லாம் சொல்லுது இங்கே இணங்கி வாழ வேண்டும், அவர்கள் ஒன்றுபட்டு இணைந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இது நீங்க முஸ்லீம்ல 3719 செய்தியாக பார்க்கலாம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். நிச்சயமாக ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவளாக இருக்கிறாள். நீங்க ஒரே அடியாக நீங்க நிமிர்த்த நினைச்சீங்கன்னு சொன்னா உடைஞ்சிடும், நிமிர்த்த நினைத்தீர்கள் என்றால் உடைந்து விடும். எனவே நீங்க என்ன செய்யுங்க சொன்னால், அவங்களோடு வந்து அவங்களோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகள், அந்த பண்புகளோடு இணங்கி போவது, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத பண்புகளில் நாம் அதை சீர் செய்வதற்கு முயல்வது, பொறுமையாக செயல்படுவது, இப்படியான வழிகாட்டல்களை தான் ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதை உடைப்பது என்பது தலாக்க தான் ரசூலாங்க சொல்றாங்க. அது என்னது, அப்படியே சீர்படுத்த போனா உடஞ்சிடும் என்றால் தலாக்க தான் ரசூலாங்க குறிப்பிடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாங்க, இப்படித்தான் ஒரு ஆணை எடுத்தாலும் ஆணிடமும் பல குறைபாடுகள் இருக்கும் நிச்சயமாக. அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான வழிகாட்டல்களை இஸ்லாம் ஏன் தருகிறது என்று சொன்னால், இங்கே தலாக்கை இஸ்லாம் என்ன செய்யல, அதுதான் முதல் தீர்வு என்று சொல்லவே இல்லை, அதை சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்கின்ற போது 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவுடைய 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அதாவது வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் அவர்களோடு கனிவாக நடந்து கொள்ளுங்கள், மனைவிமார்களோடு நீங்கள் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹத்து முஹுன்ன, அதாவது நீங்கள் அவர்களை வெறுத்தால், ஏதாவது ஒரு பண்பில் நீங்கள் வெறுக்கிறீங்க என்று சொன்னால், ஃபஸா அந்தக்ரஹு ஷையன் ஃபஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், அதில் அல்லாஹு தஆலா ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான். உங்களுக்கு வெளிப்படையாக பார்க்கும் போது அது என்னது குறை மாதிரி தெரியும், ஆனால் அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான், பல நன்மைகளை வைத்திருக்கிறான் அப்படி என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப இந்த வசனம் உங்களுக்கு எதை உணர்த்துது, இஸ்லாம் தலாக்கை விரும்பவில்லை, இஸ்லாம் இணங்கி வாழ்வதைத்தான் இங்கே சொல்கிறது, சேர்ந்து வாழ்வதைத்தான் இஸ்லாம் ஆர்வப்படுத்துகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த நிலைகள் எல்லாம் இப்ப சமாதான முயற்சிகள், இந்த முயற்சிகள் எல்லாம் பலனற்று போய் எதுவுமே சரிவரல் என்று சொன்னா அப்ப இஸ்லாம் தீர்வு சொல்லுது. அப்ப என்ன செய்து, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சமாதானமாக இணைந்து வாழ முடியாமல் அவர்கள் பிரிந்து விட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யுகுனில்லாஹு குல்லம் மின் சஅதிஹி, அதாவது அவ்விருவரையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய விசாலமான அருட்கொடையால் ஒருவர் மற்றவரை விட்டும் தேவையற்றவராக அல்லாஹாக்கி விடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தீர்வை அல்லாஹ் கொடுப்பான். அவங்க பிரிஞ்சிட்டாங்க, சமாதானமா வாழ முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் தனது விசாலத்தின் மூலமாக அவனுடைய அருட்கொடையால் அவர்களை தேவையற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். அவன் வந்து வாசியன், வகான் அல்லாஹு வாசியன் ஹக்கீமா, அல்லாஹு தஆலா விசாலமான அருளுடையவனாகவும் ஞானமுடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 130வது வசனத்திலே இதை நீங்கள் படிக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியாக இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம், வாழ்க்கை நெறி என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அதே போன்று தலாக் என்று சொல்கின்ற போது நாம் இந்த தலாக்கை எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நிலைகள் எல்லாம், இந்த சமாதான முயற்சிகள் எல்லாம் பலனற்று போனதன் பிறகு, பலனற்று போனதன் பிறகு இஸ்லாம் இந்த தலாக்கை என்ன செய்கிறது, அனுமதிக்கிறது. இதை பற்றி நாம் பார்க்கின்ற போது இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் நாம் ஒரு சில செய்திகளை என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த தொடரிலே ஒரு செய்தி பரவலாக பேசப்படும், அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சுனன் அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் 2180வது செய்தியாக பதிவாகிறது. அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி தஆலா அத்தலாக், அதாவது அல்லாஹ் ஹலாலாக்கியவைகளில் மிகவும் கோபத்துக்குரியது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கியவைகளில் அனுமதித்தவைகளில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியது தலாக் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப இந்த செய்தி நாங்கள் பரவலாக பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அனுமதித்த ஒரு விஷயம், ஹலாலாக்கிய ஒரு விஷயம், அல்லாஹ்விடத்தில் என்னது இது மிகவும் கோபத்துக்குரிய ஒரு விடயம், அதுதான் தலாக். ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதில் இடம்பெறக்கூடிய உபைதுல்லா அல் வஸ்ஸாஃபி என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இவர் ஒரு பலவீனமானவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்களால் அடையாளம் காட்டப்படுகிறார். எனவே இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல, இது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு அடிப்படையை விளங்க வேண்டும். என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஷைத்தானை பொறுத்தவரையில், ஷைத்தானை பாருங்க, முஸ்லீம்ல வர ஒரு செய்தியில 7284வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில ஷைத்தான் தனது சிம்மாசனத்தை எங்கே தண்ணீரிலே அவன் அமைத்திருக்கிறான், அமைத்து தனது படைகளை, அந்த ஷைத்தானிய கூட்டத்தை, படைகளை அவன் அனுப்புகிறான். எதற்கு அனுப்புகிறான் என்றால் மக்களை வழிகெடுப்பதற்காக. இங்க நாலாபுரத்திலும் சென்று மக்களை வழிகெடுக்க வேண்டும், அதற்காக அவன் தனது படைகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்தவுடன் அவர்கள் ஒவ்வொருவராக அவன் விசாரிக்கிறான். விசாரணை பாருங்க, அவன் எப்படிப்பட்ட திட்டம் என்று பாருங்க ஷைத்தான். அவன் விசாரணை செய்து, நீ இன்று என்ன செய்தாய், நீ இன்று என்ன செய்தாய், ஒவ்வொருவரும் அவன் அவர்கள் செய்த அந்த வழிகேட்டை, சூழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் இவனை வழிகெடுத்தேன், இவனை தொலைவிடாமல் ஆக்கினேன், இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் அந்த ஷைத்தான்கள் அவனிடம் அந்த கூறிக்கொண்டே இருப்பார்கள். அதன் பிறகு ஒருவன் வருவான், அவன் சொல்லுவான், நான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே என்ன செய்து விட்டேன், பிரிவை ஏற்படுத்தி விட்டேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் நான் பிரிவை உருவாக்கி விட்டேன். அப்ப என்ன செய்வான், அவன் அப்படியே கிட்ட எடுத்துக் கொள்வான், ஃபயுதினிஹி, அவனை தனது பக்கமாக அப்படியே அருகில் அழைத்துக் கொண்டு, நியமாந்த நீதான் இன்றைக்கு ஆள் யாரு, நீதான் இன்று சரியான வேலை செய்தவனாக இருக்கிறாய் என்று அவனை அருகே அழைத்து அவன் பாராட்டுவான் என்ற செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தலாக் என்பது என்ன பெரும்பாவமா, தலாக் என்பது ஒரு பெரும்பாவமா, தலாக் என்ன, தலாக் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். பெரும்பாவங்கள் செஞ்ச எல்லாம், பெரும்பாவங்கள் எல்லாம் பல சைத்தான்கள் பெரும்பாவங்கள்லாம் நுழைத்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் கிட்ட எடுக்க மாட்டான். யாரை கிட்ட எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட, இஸ்லாத்துல அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சவனை கிட்ட எடுக்கிறான். அப்ப நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது, அப்ப இந்த விஷயம் என்பது சாதாரண, ஏன்னா இதுல பின்விளைவுகள் நிறைய இருக்குது, இதுல பின்விளைவுகள் நிறைய இருக்கு, நிறைய பாவங்களுக்கு செல்வதற்கு துணையாக இருக்கிறது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் போது ஷைத்தான் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் இது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, இது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில், இந்த தலாக் விஷயமாக வருகின்ற செய்திகள்ல சுனன் அபூ தாவூதுல 2177வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ராஅத்தன் அலா ஜௌஜிஹா அவ் அப்தன் அலா சையிதிஹி, அதாவது ஒரு பெண் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்காக சதி செய்வது, என்ன செய்யறது, சதி செய்யறது, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி, இல்லாதவைகளெல்லாம் சொல்லி, இப்படி சூழ்ச்சி செய்கின்ற, சதி செய்கின்ற இவர்கள் எம்மை சார்ந்தவர்களாக மாட்டார்கள். சொன்னாங்க லைஸ மின்னா, அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல, சாதாரண கடுமையான எச்சரிக்கை, எம்மை சார்ந்தவர்களாக மாட்டார்கள். யாரு, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவை ஏற்படுத்துவதற்கு வேலை பார்க்கிறாங்களே அவங்க, இவர்கள் ஷைத்தானிய வேலையை செய்யக்கூடியவர்கள் தானே, ஏன்னா ஷைத்தான் அதுக்கு ஆள் அனுப்புறான். அப்ப எனவே இதை செய்யக்கூடியவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, சில குடும்பங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உண்மையில எந்த விஷயத்த சொன்னா கணவனுக்கும் மத்திய மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை வருமோ அதையா பொறுக்கி சொல்றது. சிலவங்களை பாருங்க, சிலவங்களோட பழக்கம் என்னது, எந்த விஷயத்தை சொன்னால் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை வரும் அதையா புறக்கி சொல்லுவாங்க. அப்ப எதை சொன்னால் சமாதானம் வருமோ அதை சொல்ல மாட்டார்கள், எதை சொன்னா இணக்கம் வரும், எதை சொன்னா சமாதானம் வரும் அதை சொல்வதில்லை. அப்ப இவர்கள் யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவர்கள் எம்மை சார்ந்தவர்களாக மாட்டார்கள், கடுமையான எச்சரிக்கை. அப்படின்னு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இப்படியான விஷயங்கள்ல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக. சிலவங்களை எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு ஒரு விவாகாரம் ஒரு பிரச்சனை உருவாகும், ஒரு பிரச்சனை உருவாகினுடனே அதை மையமாக வைத்து என்ன செய்வாங்க தெரியுமா, எப்படியாவது இந்த ரெண்டு பேரையும் பிரித்து விட வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும், அந்த அந்த பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை உருவாகும், அந்த பெண் என்ன செய்கிறாள், எப்படியாவது இவர்களுக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று அவள் திட்டம் தீட்டுகிறாள், சதி செய்கிறாள். அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த எச்சரிக்கைக்குள் வருவார்கள். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இதுவும் நீங்க நசாயி போன்ற கிரந்தங்களை பார்க்கலாம், 4506 செய்தியாக இதை பார்க்கலாம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது இப்ப நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தவறான தொடர்புகள் என்பது அதிகரித்து இருக்கிறது இல்லையா. ஏன்னா தொலை தொடர்பு சாதனங்கள் வளர்ந்து விட்டு ஒரு உலகத்தில் வாழ்றோம். இதுல வந்து சமூக வலைதளங்களை நீங்க எடுத்தாலும் சரி, மொபைல்கள் எடுத்தாலும் சரி, அப்ப இந்த வசதிகள் எல்லாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இப்படி தவறான தொடர்புகள் இவைகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். நாங்கள் நிறைய செய்திகள் என்ன செய்கிறோம், அன்றாடம் வாசி படித்து பார்க்கிறோம். சில நேரங்களில் மனைவியே என்ன செய்கிறாள், கணவனை கொன்று விடுகிறாள். செய்தி படிக்கிறோமா இல்லையா, ஏன் கொள்ளுகிறாள் என்று பார்த்தீங்கன்னா இப்படி தவறான ஒரு தொடர்பு, தவறான ஒரு தொடர்பின் காரணத்தால் மனைவியின் மூலமே கணவன் கொல்லப்படுகிறாள். அதே போன்று கணவன் மனைவியை கொள்கிறான், எதற்கு, ஒரு தவறான தொடர்புக்காக. இப்படியான செய்திகள் நிறைய படிக்கிறோம். நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது வலா தஸ்அலில் மராத தலாக் உஹ்தியா என்று சொல்லி வருகின்ற அந்த செய்தியில, இப்ப நான் சொன்ன செய்தியில, அதாவது இப்படி ஒரு தவறான தொடர்பு ஏற்படுகின்ற போது ஒரு ஒரு கணவன் இருக்கிறான், அந்த கணவன் வந்து அவனுக்கு ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு ஏற்படுகின்ற போது அந்த பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவதற்கு சதி செய்கிறாள், அல்லது அந்த அந்த கணவனை அவனை நச்சரித்துக் கொண்டே இருக்கிறாள், நீ விவாகரத்து செய்துவிடு விவாகரத்து செய்துவிடு. இப்படி இப்படி வந்து ஒரு பெண் இப்படி கேட்கவும் கூடாது செய்யவும் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நீங்க சொன்ன அபுதாவுதுல பார்க்கலாம், 2228 செய்தியாக சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், ஐயுமா இம்ராத்தின் சாலத் ஜௌஜஹா தலாக்கன் ஃபி கைரி பாஸின், அதாவது எந்த காரணம் இல்லாமல், நியாயமான எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மனைவி ஒரு பெண் கணவனிடம் தலாக்கை கேட்கிறார் என்று சொன்னால், சுவர்க்கத்தினுடைய அந்த நறுமணத்தை கூட நுகர்வதை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் அப்படின்ற கடுமையான எச்சரிக்கை வருது. ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது சீரழியக்கூடாது, சின்னாபின்னமாக கூட, அதன் மூலம்தான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும். ஏன்னா குடும்ப வாழ்க்கை என்பது சீராக இருக்க வேண்டும். நீங்க மேற்கத்திய உலகத்தை எடுத்து பாருங்க, அவர்கள் எவ்வளவுதான் உலகத்தை அனுபவித்தாலும், உலக வளங்களை இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்தாலும், ஒரு குடும்ப வாழ்வு என்பது அங்கு சீராக இருக்குதான்னு பாருங்க, அது இல்லாத காரணத்தால் எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இன்பத்தை எங்க போய் தேடுறாங்க, மதுவுல, அதே போன்று மதுபானத்துல, நைட் கிளப்ஸ்ல, இப்படி வந்து இப்படியான சூதுல, இவைகள்ல போய் தேடுகிறார்கள். அதுல அவங்களுக்கு கிடைக்குதாண்டா, கிடைக்குது இல்லை. அது என்னது, பாவம் என்பது ஒரு தற்காலிகமான இன்பம் அவ்வளவுதானே, பாவம் என்பது என்னது, ஒரு தற்காலிகமான சுகத்தை கொடுக்கும், அதுக்கு பிறகு அதை விட பல மடங்கு நெருக்கடி தான், அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு அங்க கலாச்சாரம் சீர்கெட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது டிஎன்ஏ என்று சொல்கின்ற ஆய்வின் மூலம் தான் ஒரு ஒரு பிள்ளை தனது தந்தை யார் என்பதை தெரிவு செய்கிற அளவுக்கு, அதற்கு விளம்பரங்கள் செய்யப்படுகின்ற அளவுக்கு அந்த குடும்ப அமைப்பு என்பது இல்லாமல் சீர்கட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் எதை விரும்புது, குடும்ப அமைப்பு, இது குடும்பம் என்பது சீராக இருக்க வேண்டும். அது சீராக இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும். ஒரு ஆட்சி தலைவனாக இருந்தாலும் அவன் குடும்பம் சீராக இருக்கணும், அப்பதான் ஆட்சி ஒழுங்கா நடக்கும். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றா, ஒரு பெண் எந்த ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் தலாக்கை கேட்கின்ற போது அந்த பெண்ணுக்கு கடுமையான எச்சரிக்கை, சுவர்க்கத்தினுடைய அந்த வாசனையை கூட நுகர முடியாது என்கின்ற அளவுக்கு எச்சரிக்கை இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், அபுதாவுதுல 2196 செய்தியாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி, சலாதுன் ஜித்துஹுன்ன ஜித் வ ஹஸ்லுஹுன்ன ஜித் அன்-நிகாஹ் வத் தலாக் வர் ரஜா, அதாவது மூன்று விடயங்களை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதை வந்து நீங்க கடுமையாக சீரியஸாக எடுக்கிறதும் சீரியஸ் தான், அதே போன்று சொல்றாங்க அதை நீங்க ஒரு சிம்பிளாக எடுக்கிறதும் சீரியஸ் தான். அப்ப அதுல கவனமாக இருக்கணும், அந்த விஷயங்கள் மூலம் என்ன செய்யணும், மிக நிதானமாக கவனமாக இருக்கேன், அதில் ஒன்று நிக்காஹ். என்னென்னது? ஒரு கணவன் மனைவியை தெரிவு செய்வதோ அல்லது மனைவி கணவனை தெரிவு செய்கின்ற விஷயங்கள் இதில் சொல்லாங்க சொல்கிறாங்க. அதே போன்று தலாக், விவாகரத்தை சொல்கிறாங்க. அதே போன்று அதற்கு பிறகு மீட்டிக்கொள்வதை சொல்கிறார்கள். இந்த மூன்றையும் சொல்கிறாங்க. இதை மிச்சம் சீரியஸாக எடுக்கிறன்றதும் சீரியஸாக இருக்கும், இதை நீங்கள் சிம்பிளாக எடுக்கிறதும் சீரியஸாக இருக்கும். அப்போ அதில் மிக கவனமாக நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இதிலே நாம் கவனிக்க வேண்டிய தலாக்குடைய பகுதியிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தலாக்கை வந்து இரண்டாக பிரித்து பார்ப்பார்கள். தலாக் என்பது ஒன்று அஸ்ஸுன்னி நபிவழியை பின்பற்றிய தலாக் என்று ஒன்றும், அதே போன்று அத்தலாக்குல் பிதுஈ நூதனமான பிதுஅத்தான வழிகேடான தலாக் என்று ஒன்றையும் இரண்டாக அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். இதிலே நீங்கள் நபிவழியை பின்பற்றிய நபிவழிக்கு உட்பட்ட தலாக் என்பது, இதை பொறுத்தவரையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, கணவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தனது மனைவியை ஒரு முறை தலாக் விடுகிறான். ஒரு முறை தலாக் விடுகிறான். எப்ப என்று சொன்னால், வாழ முடியாது, சமாதான முயற்சிகள் எல்லாம் பலனற்று போய்விட்டன, கடைசி தீர்வாக அதுதான் வருது. அப்ப அந்த நேரத்தில் அவன் செய்யறான், அப்படி தலாக் விடுகின்ற போது அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தலாக் அவன் விடுவான். அந்த தலாக் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அந்த பெண் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில், அந்த சுத்தமான காலத்தில் அவன் தனது மனைவியோடு உறவிலே ஈடுபட்டிருக்க கூடாது. அப்ப அந்த சுத்தத்தில் மனைவியோடு உறவிலே ஈடுபடாமல், இல்லறத்திலே ஈடுபடாமல் தான் அந்த தலாக் அமைய வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக அதே போன்று அது ஹைத், மாதவிடாயுடைய காலத்திலும் அது இருக்க, அது என்ன செய்யக்கூடாது? அது அமையக்கூடாது. அப்ப எனவே ஒரு தலாக் விடுவது, அந்த ஒரு தலாக் என்பது அந்த சுத்தம், அந்த பெண்ணுடைய சுத்த காலத்தில் அவளோடு உறவில் ஈடுபட்டிருக்க கூடாது, அந்த நிலையில் தான் தலாக். அப்படி வருகின்ற போது அந்த பெண்ணுடைய இத்தாவுடைய காலம் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆரம்பிக்கிறது. அது மூன்று சுத்தங்கள், சலாசத்து குர்ஆன் சொல்வது போன்று மூன்று சுத்தங்கள். அதன் பிறகு அந்த மூன்று சுத்தங்களுக்கு முன்னால், அந்த கணவன் விரும்பினால் என்ன செய்யலாம்? மனைவியோடு திரும்ப வாழலாம். அந்த மூன்று சுத்தம் என்ற காலம் முடிந்து விடுமாக இருந்தால், திரும்ப என்ன செய்யலாது? சும்மா எல்லாம் சேர்க்கல, என்ன செய்ய வேண்டும்? திரும்ப நிக்காஹுடைய, நிக்கா என்ற ஒப்பந்தம் ஆரம்பத்தில் எப்படி நிக்கா செய்யப்பட்டதோ அது போன்று நிக்கா மஹர் கொடுக்கப்பட்டு அந்த நிக்கா உரிய முறையில் நடைபெற வேண்டும். நடந்தால் என்ன செய்யலாம்? திருப்பி சேர்த்துக் கொள்ளலாம். அதே போன்றுதான் இரண்டாவது தலாக்கும், அதே போன்றுதான் இரண்டாவது தலாக். இப்ப நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விடப்படுகிறது. அந்த தலாக்குடைய அந்த மூன்று சுத்தம் என்ற காலமும் நிறைவடைவதற்கு முன்னால் என்ன செய்யலாம்? சாதாரணமா சேர்த்துக் கொள்ளலாம். அந்த மூன்று சுத்தங்கள் என்ற காலம் முடிந்து விட்டால் மறுபடியும் என்னது? நிக்காவுடைய ஒப்பந்தம், மஹர் கொடுக்கப்பட்டு அந்த உரிய முறையில் ஒப்பந்தம் நடைபெற வேண்டும். அதே போன்று மூன்றாவது தலாக் என்பது, அந்த தலாக் மூன்றாவது தலாக் விடப்படுமாக இருந்தால் அதற்கு பிறகு என்ன இல்லை? அவகாசம் கிடையாது. அதற்கு பிறகு அவகாசம் இல்லை. இதை பற்றி நீங்கள் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், சூரத்துல் பக்ராவுடைய 230 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது, ஃபஇன் தல்லகஹா, அப்படி அந்த மூன்றாவது தலாக்கை அவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிய ஜௌஜன் கைரஹு, அதற்கு பிறகு இன்னொருவரை அந்த பெண் மனம் முடிக்காதவரை இவர் இந்த முதல் கணவனுக்கு ஹலாலாக முடியாது, ஹலாலாக மாட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் ஃபஇன் தல்லகஹா, அதற்கு பிறகு அந்த கணவன் என்ன செய்கிறார்? இரண்டாவது கணவரும் அந்த பெண்ணை தலாக் சொல்லிவிட்டால் முதல் கணவரோடு அந்த பெண்ணுக்கு திரும்ப இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு சேர்வதில் குற்றம் கிடையாது, சேரலாம். அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநாட்ட விரும்புவார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம்? சேரலாம். அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு அந்த சட்டத்திலே சேரலாம். இவைகள் தான் அல்லாஹ்வுடைய வரம்புகள். அல்லாஹ் இதை அறியக்கூடிய மக்களுக்கு, இவைகளை என்ன செய்யலாம்? அறியுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே இப்ப மூன்றாவது தலாக் என்பது என்னவென்று சொன்னால், இதுல இதை அறிஞர்கள் சொல்கின்ற போது சொல்வார்கள், அல் அல் பாயின் பைனூனத்து சுகரா, பாயின் பைனூனத்துல் குபரா என்று பிரிப்பார்கள். பாயின் பைனூனத்து சுகரா என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அந்த முதலாவது இரண்டாவது தலாக், இந்த முதலாவது தலாக் இரண்டாவது தலாக், இதுல வந்து அந்த மூன்று சுத்தங்கள் முடிந்ததன் பிறகு சேர்த்துக் கொள்வது இருக்குதே, அந்த மூன்று சுத்தங்கள் முடிந்த பிறகு திரும்ப நிக்கா செய்து மஹர் கொடுத்து அதை வந்து பைனூனத்து சுகரா என்று அறிஞர்கள் அழைப்பார்கள். பைனூனத்துல் குபரா என்று சொன்னால் மூன்றாவது தலாக் ஆகிவிடும் என்று சொன்னால் அதுக்கு பிறகு சேரல, அதுக்கு பிறகு என்ன செய்யலாது? அந்த பெண் இன்னொருவனோடு வாழ்க்கைப்பட்டு மனமுடித்து வாழ்ந்து அவனையும் விவாகரத்து செய்து இத்தாவுக்கு பிறகுதான் சேரலாம். அதைத்தான் பைனூனத்துல் குபரா என்று அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அதே போன்ற அன்பிக்குரிய சகோதரர்களே, இந்த தலாக்கில் இரண்டாவது வகை பிதி. பிதி என்று சொன்னால் வழிகேடு, ரசூல் நாங்கள் அறிமுகப்படுத்தாது, மார்க்கத்துக்கு முரணானது. இதை இரண்டாக அறிஞர்கள் பிரிப்பார்கள். அதில் ஒன்று என்னது, காலத்தோடு சம்பந்தப்பட்டது. காலம் என்ற என்னது, அந்த பெண் மாதவிடாயில் இருக்கிறாள் அல்லது நிஃபாசுடைய காலத்தில் இருக்கிறாள் என்று சொன்னால், அல்லது அந்த சுத்தத்தில் அவன் அந்த மனைவியோடு இல்லறத்தில் உறவு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்படி தலாக் சொல்கின்ற போது அது பிதை, வழிகேடானது. அதை இஸ்லாம் என்ன செய்கிறது, அதை தடுக்கிறது. அந்த தலாக் ஹராமானது. அப்படி ஒருவன் செய்தால் அவன் பாவியாகிறான். அவன் மறுபடியும் அழைத்துக் கொள்வது, திருப்பிக் கொள்வது கடமை. மூன்று நிலைகள் என்னது, அந்த பெண் மாதவிடாயில் இருக்கிறாள் அல்லது நிஃபாஸ் அந்த பிள்ளை பெற்றுடைய அந்த உதிரம் அந்த அந்த உதிர போகக்கூடிய காலத்தில் இருக்கிறாள், அல்லது அந்த சுத்தம், அந்த சுத்தமான காலத்தில் அவன் மனைவியோடு உறவு கொண்டிருக்கிறான், இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்கிறான் என்றால் இந்த தலாக் பிதை, கூடாது. இது சம்பந்தமாக வருகின்ற செய்திகளை நாம் பார்க்கின்ற போது, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்ல வருகின்ற செய்தி 3725வது செய்தியாக வருகிறது. அவர்கள் தனது மனைவியை என்ன செஞ்சிட்டாங்க, தலாக் விட்டு விட்டார்கள். யாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய மனைவியோ மாதவிடாயில் இருக்கிறான். அப்ப இது யாருக்கு கேள்விப்படுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தைக்கு கேள்விப்படுது. அப்ப இவங்க உடனே செய்தி எடுத்துட்டு யார்கிட்ட போறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் போறாங்க. யார் ரசூலுல்லா, எனது மகன் அப்துல்லா என்ன செய்துட்டாரு, மாதவிடாய் காலத்துல மனைவியை தலாக் விட்டு விட்டார். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, முருகு, அவருக்கு கட்டளை இடுங்கள், அவர் தனது மனைவியை சேர்த்து கொள்ளட்டும், மனைவியோடு வாழ வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசூல் சொல்றாங்க. அந்த மாதவிடாயிலிருந்து அவ என்ன செய்ய வேண்டும், சுத்தமடைய வேண்டும். சுத்தமடைந்து பிறகு மறுபடியும் அவருக்கு மாதவிடாய் ஏற்பட்டு பிறகு சுத்தமடைந்த பிறகு விரும்பினா அவோட சேர்ந்து வாழலாம், அவருக்கு விருப்பம் இல்லையா தலாக் விடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தை சொன்னார்கள். அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, அவர் வந்து அந்த பெண் சுத்தமாக இருக்கும் போது தலாக் விடட்டும் அல்லது கற்பிணியாக இருக்கும் போது தலாக் விடட்டும் என்று. அப்ப என்ன விளங்குது, அப்ப கற்பிணியாக இருக்கும் போது என்னது மார்க்கம் அனுமதி கொடுக்குது. கற்பிணியாக இருக்கும் போது சிலர் நினைக்கிறாங்க அந்த பெண் கற்பிணியாக இருக்கக்கூடிய காலத்துல தலாக் சொல்லக்கூடாது, அப்படி ஒரு தட மார்க்கத்தில் வரல. கற்பிணியாக இருக்கும் போது கூட என்ன செய்யலாம், தலாக் விடுவதற்கு என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது என்பதற்கு குர்ஆனிலும் வசனங்களை பார்க்கணும், இந்த ஹதீஸ் முஸ்லிமுடைய இந்த ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னென்றால், இத்தாவுடைய அந்த முதல் ரெண்டு இத்தாவில் அந்த மனைவி என்பவள் கணவனுடைய வீட்டில் தான் இத்தா இருக்க வேண்டும். குர்ஆன் மிக தெளிவாக அதை சொல்கிறது. நீங்க சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகந்தும், நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ அங்கதான் அவங்க குடியிருக்க வேண்டும், அங்கதான் அவங்க என்ன செய்யணும், இத்தாவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு நீங்க எந்த நெருக்கடியும் கொடுக்க கூடாது. அதே எல்லாம் சொல்றான், அந்த பெண்கள் அப்படி உங்களோட வீட்டில் இத்தா இருக்கும் போது அவர்களுக்கு நீங்க எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்க கூடாது, அவர்களுக்குரிய செலவுகள் எல்லாம் உங்களோட சக்தி கேட்ப நீங்க என்ன செய்யணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளைகளை எல்லாம் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். சூரத்து தலாக் உடைய ஆரம்ப வசனங்கள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த சூரத்து தலாக் 65வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் இதை சொல்லுது என்று சொன்னால், உண்மையில் இது வந்து இஸ்லாம் எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் என்று சொன்னால், அப்ப அந்த வீட்டிலே அந்த பெண் தலாக் உடைய காலத்தை கழிக்கின்ற போது சில நேரங்களில் அந்த பெண்ணை பார்க்கும் போது இவரது எண்ணங்கள் மாறலாம், மறுபடியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் ஏற்படலாம். இது ஒரு தலாக்கோட எல்லாம் பிரிச்சு முடிஞ்சு, இப்ப எனக்கு எங்க சமூகத்தை எடுத்தீங்கன்னா ஒன்றோட எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் சேர்க்கறதுக்குரிய வாய்ப்பும் கிடையாது. அவங்க சேர்க்க நினைச்சாலும் குடும்பம் விடாது. பாக்குறோமா இல்ல, இப்படி ஈகோ பிரச்சனைகள் நிறைய வருவதை பாக்குறோம். என்ன காரணம் என்று சொன்னா, தலாக்க மட்டும் இஸ்லாம் சொல்லி தரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலாக்குரிய எல்லா வழிகாட்டல்களையும் சொல்லுது இஸ்லாம். ஆனா அந்த வரையறைகள், அந்த வழிகாட்டல்களை உரிய முறையில சமூகம் பின்பற்றும் என்று சொன்னால் நிச்சயமா அவங்க சேர்ந்துதான் வாழ்வாங்க. நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்க்கும் போது என்ன, தலாக்கு மட்டும் எடுக்கிறது இங்க இருந்து, மத்த ஒண்ணு இஸ்லாத்துல எடுக்கிறது கிடையாது. அதெல்லாம் அவங்க அவங்க நினைச்சபடி, அவங்க இஷ்டப்படிதான். அப்ப இது வந்து என்ன செய்யும், இணைக்குமான, நிச்சயமாக இணைக்காது. எல்லாத்தையும் குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எடுப்போமாக இருந்தால், எடுத்து அந்த வழிகாட்டல்களை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்குரிய நிறைய அந்த இடங்கள் தான் நிறைந்து காணப்படுகிறது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களோட சமூகத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கிறோம். நிறைய இஸ்லாமிய வழிகாட்டல்கள் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இத்தாவை பொறுத்தவரையில் நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இத்தாவை பொறுத்தவரையில் இத்தாவை நாம், அதாவது ஒரு கணவன் இறந்துவிட்ட ஒரு மனைவியை பொறுத்தவரையில் 4 மாதம் 10 நாட்கள் என்ற அந்த காலம் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தலாக்குடைய காலம், தலாக் மூலமாக இத்தாவுடைய காலம் என்பது 3 சுத்தங்கள். 3 சுத்தங்கள் என்பதை நாம் பார்த்தோம், 3 சுத்தங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நிறைய நீங்க எங்க சமூகத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மரணித்தா அந்த இத்தாவுடைய காலத்துக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் எந்த இத்தா கொடுக்கப்படுவது கிடையாது தெரியுமா? தலாக்குடைய இத்தாக்கு என்னது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கும் இத்தா இருக்குது 3 சுத்தம், அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. அதே நேரத்தில் அந்த கணவன் மரணித்து விட்ட அந்த பெண்ணுடைய இத்தாவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த இத்தாவை அலட்சியம் விடுவாங்க நிச்சயமாக இல்லை. இதுவும் அதே போன்று குர்ஆனுடைய கட்டளையாக இந்த இத்தா இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல், அதாவது மாதவிடா என்ற அந்த நிலை அற்றவர்கள், அப்படி அந்த நிலையை அற்றவர்கள் என்றவர்கள், அந்த வயதை அடைந்தவர்கள், அப்படியான நிலையில் உள்ளவர்கள் அவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னா 3 மாதங்கள் என்ற காலத்தை இத்தாவாக கடைபிடிப்பார்கள் என்பதையும் என்ன செய்து மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுல நாங்க இப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், இதுல நாங்கள் இந்த பின்னணி எல்லாம் ஏன் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னா, இப்ப இந்த ஹதீஸுடைய கடுமையை நீங்க விளங்க வேணும். இந்த முஹல்லா யாரு, இந்த முஹல்லல் லஹுண்டா யாரு, ஹலாலாக்குபவர் யாரு, ஹலாலாக்க தேடுபவர் என்றால் யார், இந்த பகுதியை தான் நாங்க என்ன செய்யணும் இப்ப நாங்க பார்க்க போகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ நீங்க முஸ்லீம்ல 2824 செய்தியா பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதர் தனது மனைவி என்ன செய்யறாரு, 3 தலாக் சொல்றாங்க, ஒரே அடியா இல்ல, அது அந்த தலாக் வந்து தலாக் பிதை, தலாக் என்னது பிதை. அதே உங்களுக்கு அந்த பிதத்தான தலாக்ல இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது என்ன சொன்னால், ஒன்று வந்து காலத்தோடு சம்பந்தப்பட்ட பிதத்தான தலாக், அதான் அந்த ஹைதுடைய காலத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், ஹைதுடைய காலத்தை சொன்னேன். அதே போன்று தலாக்ல இன்னொரு பிதத்தான தலாக் இருக்கு, ரெண்டாவது. அது என்ன சொன்னால், ஒரே அடியாக 3 தலாக்கையும் சொல்வது, ஒரே அடியாக 3 தலாக்கையும் விடுவது, தலாக் 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 என்று சொல்லி இப்படி வந்து 3 தடவை ஒரே அடியாக சொல்லக்கூடிய தலாக்கும் பிதத்தானது என்று அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். 1 தலாக் தான் அதன் மூலம் நிகழும், அதன் மூலம் நிகழ்வது 1 தலாக் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கக்கூடிய இந்த ரிவாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, தனது மனைவியை 3 முறை இப்படி தலாக் விட்டு விட்டார் என்று சொன்னால், அதற்கு பிறகு அந்த பெண் என்ன செய்ய வேணும், இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு இன்னும் ஒருவரை அந்த பெண் என்ன செய்யறாங்க, மணந்து கொள்கிறார். மணந்து கொண்டு பின்னர் அந்த அவளோடு தாம்பத்திய ஒரு அந்த இல்லற வாழ்க்கையில வந்து அவர் வந்து ஈடுபடாம தலாக் சொல்லிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க சட்டத்தை. அதாவது என்ன செய்யறாங்க, ஒரு கணவன் வந்து மனைவியை 3 தலாக் சொல்லி பிரிகிறார்கள், அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடிந்து அந்த பெண் இன்னொரு ஆணை என்ன செய்யறாங்க, கணவனாக மனம் முடிக்கிறாங்க. மனம் முடித்த பிறகு அவர்கள் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடாமலேயே அவர் வந்து தலாக் சொல்லிவிடுகிறார், தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமலே தலாக் சொல்லிவிடுகிறார். அப்ப இந்த நிலையில முந்தைய கணவன் வந்து அவரோட திரும்ப திருமணம் முடித்து வாழ்வதற்கு அவர் விரும்புறார், அவர் அந்த பெண்ணும் விரும்புறான், அவரும் விரும்புறான். இப்ப இந்த நேரத்தில் இதை பத்தி ரசூலுல்லாஹிடம் கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ் இதனுடைய தீர்ப்பு என்ன? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி முடியாது. என்ன சொல்றாங்கடா, அதாவது முந்தைய கணவர் எப்படி தாம்பத்திய உறவுல அந்த பெண்ணோடு ஈடுபட்டார்களோ அதே போன்று இரண்டாவது முடித்த கணவன் என்ன செய்ய வேண்டும், தாம்பத்திய வாழ்வில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடாத வரையில் என்ன செய்யலாது, முதல் கணவரோட வாழ்வதற்கு தலாக் விட்டு இத்தா முடித்து வாழ முடியாது. அப்ப என்ன விளங்குது, திருமணம், இரண்டாவது ஒரு திருமணம் அந்த பெண் முடிக்கவும் வேண்டும். முடிக்கிறது மட்டும் இல்ல, பேருக்கு முடிச்சிட்டு விலகிறது இல்ல, அந்த பெண் அந்த இரண்டாவது கணவனோடு குடும்ப வாழ்வில் இல்லற வாழ்வில் ஈடுபட்டதற்கு பிறகுதான் என்ன வரும், இந்த அந்த தலாக் அந்த கணவனும் தலாக் சொல்லி இத்தாவுடைய காலத்துக்கு பிறகுதான் முந்தைய கணவனை முடிக்கக்கூடிய அனுமதி வரும். அப்ப நீங்க இதுல என்ன விளங்கணும் சொன்னா, ஏன் இந்த அளவு இஸ்லாம் இந்த சட்டத்தில் இவ்வளவு கடுமையா இருக்குது, நினைச்சு பாருங்க, இந்த அளவு இஸ்லாம் இந்த 3வது தலாக்குக்கு பிறகு ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்குது என்று சொன்னா, இதை யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. இது என்ன செய்யக்கூடாது, இது ஒரு கேளிக்கையாக விளையாட்டாக யாரும் இதை எடுத்துக்கொள்ள கூடாது. இது என்னது, இந்த சட்டத்தை அவன் என்ன செய்யணும், அடே 3வது தலாக் சொல்லிட்டா இதுதான் நிலைமை, இன்னும் ஒருவனுக்கு திருமணம் முடித்து வாழ்க்கப்பட்டதற்கு பிறகுதான் என்னது அனுமதி வரும். அப்ப அதற்கு பயந்தாவது என்ன செய்வான், அந்த ஒரு முடிவுக்கு போறதுக்கு அவன் அஞ்சுவான், பயப்படுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான் சொன்னா, உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், தீனை நீங்க என்ன செய்யாதீங்க, கேளிக்கையாக விளையாட்டாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ் போட்ட வரம்புகள், இவைகளெல்லாம் என்னது, அல்லாஹ் போட்ட வரம்புகள். இந்த வரம்புகளுக்குள் நீங்கள் நின்று சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்கள் வருவோம் இந்த முஹல்லிலுக்கும் முஹல்லல்லஹுக்கும் வருவோம். இப்ப என்னது, இப்ப நான் திரும்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில மூன்று தலாக் அது முடிந்து பிரிவு ஏற்பட்டு விட்டது. அவ அந்த பெண் வந்து இத்தாவுடைய காலம் நிறைவடைகிறது. நிறைவடைந்த பிறகு முதல் கணவனுக்கு ஒரு விருப்பம் வருது. எப்படி வருதுன்னு சொன்னா, என்னது, திரும்ப இவோடே வாழ்வோம், திரும்ப இவோடே வாழ்வோம். அதே போன்று அந்த மனைவிக்கும் வந்து அப்படி ஒரு விருப்பம் ஏற்படுது, முந்தைய கணவனோட வாழ வேண்டும் இப்படி ஒரு விருப்பம் ஏற்படுது. இப்ப இந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாரா, ஒரு சூழ்ச்சி செய்யறார். என்ன சூழ்ச்சி செய்யறாரு, ஒருத்தர் பிடித்து நீங்க என்ன செய்யுங்க, இது என்ன முந்தைய மனைவி, இவ வந்து நீங்க மனம் முடித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை தரேன்னு சொல்லலாம், குறிப்பிட்ட ஒரு தொகை உங்களுக்கு தருகிறேன், நீங்க மனம் முடித்து நீங்க என்ன செய்ய வேணும், அவ நீங்க திரு தலாக் சொல்லிவிட்டு அவரை இதா காலத்துக்கு நான் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வேலைக்கு வாரவங்க தான் சபிக்கப்படுறாங்க. இதுக்கு இந்த வேலைக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் தான் சாபத்துக்குரியவர்கள். அந்த திருமணத்தை முடிக்க வாராலும் இந்த திட்டத்தை போட்டார் முதல் கணவர். இந்த ரெண்டு பேரும் யாரு, சாபத்துக்குரியவர்கள். இந்த ரெண்டு பேரும் சாபத்துக்குரியவர்கள். சில நேரங்களில் அவர் எந்த உலகியல் லாபம் இல்லாம இப்படி வைங்களே, எப்படி நினைக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து வாழ விரும்புறாங்க, இப்படி சேர்ந்து வாழ விரும்புறாங்க, அப்ப அதுக்கு நாங்க ஒரு காரணமாக இருப்போமே, அதுக்கு உதவியாக இருப்போமே என்று ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவராக முன் வந்து அந்த பெண்ணை மனம் முடிச்சு, அந்த பெண் என்ன செய்யறாரு, மனம் முடித்து அந்த பெண்ணோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தலாக் விட்டு அந்த பெண் இத்தாவுடைய காலம் முடிந்து இப்படி நடந்தாலும் அவர் சாபத்துக்குரியவர்தான். இப்படி மார்க்கம் என்ன செய்யாது, அனுமதிக்காது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது சம்பந்தமாக வரக்கூடிய எச்சரிக்கைகள்ல நபித்தோழர்கள் எந்த அளவு கடுமையாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, அவர் கேட்கிறாரு, ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பெண் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் விவாகரத்து ஏற்பட்டிருக்குது, ஏற்பட்டு இப்ப அவங்க திரும்ப சேர்ந்து வாழ விரும்புறாங்க, சேர்ந்து வாழ விரும்புறாங்க. அப்ப இந்த நேரத்தில் நான் வந்து அந்த முந்தைய கணவர் எனக்கு சொல்லல, நல்லா கேட்டுக்கோங்க, முந்தைய கணவர் எனக்கு சொல்லவும் இல்லை, அவருக்கு இந்த விஷயமும் தெரியாது, நானாக விரும்பி நான் என்ன செய்யறேன், அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்கிறேன். எதுக்கு, மனம் முடித்து தலாக் விட்ட பிறகு முதல் கணவன் முடிக்க வேண்டும் என்பதற்காக நானாக முன் வந்து இதை நான் செய்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி வந்து கேட்கிறாங்க, யார்கிட்ட, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, லா இல்லா நிக்காஹ ரஹ்பத்தன், அதாவது நிக்கா என்பதை பொறுத்தவரையில அதை நீங்க விரும்பி செய்யறதப்பா, உங்களுக்கு ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை நீங்க மனம் முடிக்க விரும்புறீங்க, அந்த பெண் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு துணைவியாக வர வேண்டும் என்று விரும்பும் போது அப்ப நீங்க அதை மனம் முடிப்பதுதான் திருமணம் என்பது. நீங்க சொல்ற இதெல்லாம் திருமணம் கிடையாது, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் திருமணம் கிடையாது, அவளை வெறுத்தா நீங்க ஒதுங்கிறது இதுதான் திருமணம். இத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வைன்னா குன்னா நஊது ஹாதா ஸஃபாஹன் அல அஹதி ரசூல், நாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இதை நாம் விபச்சாரமாகத்தான் கருதினோம். இதை நாங்க எப்படி கருதினோம், விபச்சாரமாக கருதினோம். ரவாஹ் தபரானில இதை ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியாக அப்துல்லா உமதனுடைய கூற்றாக இது வருது. அப்ப எப்படி கருதுறாங்க, நாம் அதை விபச்சாரமாகத்தான் கருதினோம் என்ற அளவுக்கு கடுமை இருக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹுவிடம் கேட்கப்படுகிறது இந்த திருமணத்தை பற்றி, எந்த திருமணம், இந்த முதல் கணவருக்கு வந்து திரும்ப மனம் முடித்து கொடுக்கறதுக்காக இந்த முடிக்கப்பட்ட திருமணம் இருக்குது, இரண்டாவது முடிக்கிறாரு, இந்த திருமணத்தை பற்றி கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று சொல்கிறார்கள். இதை ரவா அப்துல் ரசாக்ல இபுன் அபி ஷைபால் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியாக அவங்களோட அந்த கூட்டணிங்க பார்க்கலாம். அப்ப அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்கள், இப்படி சஹாபாக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹி இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கப்படுது, இந்த இப்படியே இந்த கேள்வி கேட்கப்படுது. கேட்கப்படும் போது அவர்கள் சொல்கிறார்கள், யார் வந்து அல்லாவுக்கு மோசடி செய்ய நினைக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மோசடிக்குள் ஆக்குவான். இது மோசடி, எனது மார்க்க சட்டங்களை யூதர்கள் எடுத்து பாருங்க, மார்க்க சட்டங்கள் எப்படி மோசடியாக, சனிக்கிழமை வந்து மீன் பிடிக்க கூடாதுன்னா முன்னாலே ஒரு நாளுக்கு முன்னாலே வலைய விரிக்கிறது. அப்ப இது மாதிரி எனது ஹீலா, இந்த சூழ்ச்சிகள் இதை மார்க்கம் கண்டிக்குது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படியான விஷயங்களை சஹாபாக்கள் கடுமையாக வருத்திருக்கிறார்கள். அது மாத்திரம் அல்லாமல்
இமாம் அல் இப்ராஹிம் அன் நஹை என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், முதல் கணவன் மனைவி, இரண்டாவது முடிக்க வருகிறாரே, இந்த மூவரை பொறுத்தவரையில் இவர்கள் வந்து இந்த சூழ்ச்சிக்குள்ள வருவார்கள் என்று சொன்னால் இந்த திருமணம் செல்லாது. நிகாஹுன் நிகாஹுன் பாத்தில், இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திருமணம். அதுக்கு பிறகு முதல் கணவரை முடிக்கிறதும் அவருக்கு ஹலாலாக மாட்டாது என்று சொல்கிறார்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த திருமணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திருமணமாகும். மூன்று பேர்ல யார்கிட்ட இந்த நோக்கம் வந்தாலும் இந்த திருமணம் செல்லாது. அதே போன்று நீங்கள் இமாம் சயீத் இப்னு முசையப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், தாபியின்களுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவரிடம் இந்த திருமணத்தை பற்றி கேட்கும் போது சொல்கிறார், லா தஹில்லு, இது வந்து ஹலாலாக மாட்டாது இந்த திருமணம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த திருமணம் எப்ப அனுமதிக்கப்படும் என்று சொன்னீங்கன்னா, யதார்த்தமா நடக்கணும். என்ன நடக்கணும்? சும்மா யதார்த்தமாக இது நடக்க வேண்டும். இப்ப வந்து அந்த முதல் கணவனால் தலாக் விடப்பட்ட பெண்மணி, அதுக்கு பிறகு இத்தாவுடைய காலத்தை முடிக்கிறாங்க. இத்தாவுடைய காலத்தை முடிஞ்ச பிறகு ஒரு திருமணம் செய்யறாங்க, திருமணம் செய்யறாங்க, யதார்த்தம் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமண வாழ்க்கையில அவங்க சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறது, பிரிகிறார்கள், இத்தாவுடைய காலம் கழிகிறது. அதுக்கு பிறகு முதல் கணவன் என்ன செய்யலாம்? திருமணம் செய்யலாம். இப்படி யதார்த்தமாக நடந்தால் அதுக்கு அனுமதி இருக்குது. அதை வந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி செய்வார்கள் என்று சொன்னால், அந்த திட்டம் என்பது ஒப்பந்தத்தில் இருக்கலாம். சில ஒப்பந்தம், எப்படி நீங்க இப்படி ஒரு இப்படி முடிங்க, முடிச்சது நீங்க இப்படி விடுங்க, அதுக்கப்புறம் நான் திருமணம் முடிக்கிறேன் ஒப்பந்தம் போட்டாலும் சரி, ஒப்பந்தம் போடாமல் அவங்களோட எண்ணத்தில் இருந்தாலும் சரி, ஒப்பந்தம் போடலாம், எண்ணத்தில் நீயத்தில் அது இருக்குது, முதல் கணவர் இடத்திலேயோ அல்லது மனைவி இடத்திலேயோ அல்லது அந்த இரண்டாவது திருமணத்தை முடிக்கக்கூடியவரிடமோ அல்லது குடும்பத்திடமோ இந்த எண்ணங்கள் இருந்தாலும் அந்த நிக்கா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான சட்டத்திட்டங்களை இஸ்லாம் ஏன் சொல்கிறது என்றால், இஸ்லாமிய குடும்ப அமைப்பு, அதே போன்ற ஒழுக்க பண்பாடுகள், இந்த உயரிய விழுமியங்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாம் இந்த உன்னதமான வழிகாட்டல்களை சொல்கிறது. இந்த வழிகாட்டல்கள் நாங்கள் நூற்றுக்கு நூறு விதம் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுப்போம் என்றால் அது நமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமூகத்தில் உள்ள பிரச்சனை தலாக்கை மட்டும் எடுத்துட்டாங்க, மற்ற எதையும் குர்ஆனிலிருந்து சுன்னாலிருந்து எடுக்கலை. அப்போ அதனால் நிறைய பிரச்சனைகள், நெருக்கடிகள் நாங்கள் சமுதாயத்தில் பார்க்குறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹுடைய ரசூல் சவித்த இந்த விஷயம் என்பது பெரும் பாவங்கள். நாங்கள் இன்று 35வதாக உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ அந்த விஷயத்தை நாங்கள் விளக்கினோம், ஹதீஸ்கள் ஊடாக விளக்கினோம். ஆயிஷாவால் அறிவிக்கக்கூடிய ரிவாயத், முஸ்லீமுடைய ரிவாயத்து. அவருடைய கேள்வி என்னென்னு சொன்னால், அதாவது முதல் கணவரோட அந்த வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை முறிந்து தலாக்குடைய காலம் முடிந்து இத்தாவுடைய காலம் முடிந்ததன் பிறகு இன்னொரு கணவன் இன்னொரு திருமணம் முடிக்கிறாரு, அவரோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் அவங்க பிரிகிறாங்க. பிரிஞ்சு இத்தா பிரிஞ்சதுக்கு பிறகு இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு என்ன செய்யறது? அவங்க வந்து சேரலாமாண்டா, இது கூடாது, ரசூலுங்க தான் கூடாதுன்னா. ரசூலுங்க என்ன சொன்னாங்கடா, ரெண்டாவது முடிக்கக்கூடிய அந்த கணவன் என்பவன் அவரோடு இல்லறத்தில் அவர்கள் சேர வேண்டும், தாம்பத்திய உறவு கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் என்னது அனுமதி வரும். சும்மா நிக்காண்டதோடு அனுமதி வந்துடாது, ரெண்டாவது நிக்காண்டதோடு அந்த அனுமதி வராது. நிக்காவுக்கு பிறகு அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஈடுபட்டிருந்தால் தான் என்னது அந்த அனுமதி வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கின்ற செய்தி நாங்கள் அந்த முஸ்லீமுடைய செய்தி. இன்னும் அது சம்பந்தம் நிறைய செய்திகள் அதில் வருது. அந்த ஹதீஸும் தலாக் விட்டால் வந்து அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அதிருது என்ற செய்தியும் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. அதாவது மஹல்லில் என்று சொன்னா அந்த வாரா ரெண்டாவது கணவர், அந்த ஹலால் ஆக்கிறதுக்கு வாரவர். மஹல்லில் லோகோ என்று சொன்னா முதல் கணவர், முதல் கணவர் செய்யறார், அவர் தான் அந்த வேலையை செய்யறாரு, அந்த வேலையை பார்க்கிறார். அந்த மனைவியிடமும் இப்படியான எண்ணங்கள் வரும்னா அவங்க சாபகத்துக்கு வருவாங்க. அந்த மனைவியிடம் அப்படியான எண்ணங்கள் வருமாக இருந்தால் அவர்களும் அந்த சாபத்துக்கு உட்படுவார்கள். அதாவது அவனை கேள்வி சொன்னா, இது வந்து பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட சட்டம் அல்லது ஆணுக்கும் சொல்லப்பட்டதா? குர்ஆன் தெளிவாக சொல்லு, இது பெண்ணுக்கு மட்டுமுரிய சட்டம். அந்த பெண் தலாக் விடப்பட்ட அந்த பெண் என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னும் ஒரு திருமணத்தை முடித்து விட்டு, முதல் கணவரை முடிப்பதாக இருந்தால் அவங்க இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ரெண்டாவது சில சில சம்பவங்களுக்கும் நினைச்சபடி இப்படி வந்து திட்டமிட்டு இப்படி ரெண்டாவது ஒரு கணவரை வந்து திருமணம் முடிக்க வச்சாங்க. அப்புறம் அந்த பெண் சொல்லிட்டு நான் அவரோட வாழ்றேன்னு சொல்லி வாழ்ந்த செய்திகளும் இருக்குது இளைஞன் சொல்றது. அப்ப எனவே அதனால எனக்கு என்ன அங்க புரியணும் கேட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து பெண்ணுக்கு மாத்திரம் உரியது, பெண்ணுக்கு மாத்திரம் உரிய சட்டம் என்றுதான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது, ஆணுக்குரியது அல்ல, பெண்ணுக்கு மாத்திரம் உரிய சட்டம்.